ஞாயிறு சிந்தனைக்கு.
எனதரும அன்புள்ளங்களே, அவரவருக்கு உரியது அவரவருக்கு கொடுக்கப்பட்டால் இந்த மண்ணகம் விண்ணகமாக மாறிவிடும் என்பது உறுதி. ஆனால் அவரவருக்கு உரியது அவரவருக்கு கிடைக்காமல் இருப்பதால்தான் உலகம் சிறிது சிறிதாக நரகமாக மாறி வருகின்றதோ என்றும் எண்ணத் தோன்றுகின்றது. சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்ற புகழ்பெற்ற வரிகளை இன்றைய நற்செய்தியின் இறுதியில் சொல்கிறார் இயேசு. விவிலியத்தை தாண்டி, கிறிஸ்துவ மறையை தாண்டி, பொருளாதாரம் அரசியல் என்ற பல சூழல்களில் மேற்கோளாக பயன்படுத்தப்படும் ஒரு புகழ்பெற்ற வாக்கியம் இது. இயேசு கூறிய அந்த புகழ்பெற்ற வாக்கியத்தையும் அவர் அப்படி சொன்ன சம்பவத்தின் பின்னணியையும் இன்றைய ஞாயிறு சிந்தனையில் சிந்தித்து நாம் பயன்பெறுவோம். வாருங்கள் அன்பர்களே. சீசருக்கும் கடவுளுக்கும், பொதுவாக யாருக்குமே அவரவருக்கு உரியதை கொடுங்கள் என்று இயேசு எப்போதுமே சொல்லி வந்தார். இயேசு சொன்ன இந்த உண்மையால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? மதத்தையும் கடவுளையும் தங்கள் தனி சொத்தாக பாவித்து மக்களுக்கு உரிய கடவுளை அவர்களுக்கு கொடுக்க மறுத்த பரிசேயர்களும் மதத் தலைவர்களுமே இயேசு சொன்ன இந்த உண்மையால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கே வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்த இயேசு அவர்களிடம் பல உவமைகளை கூறினார். இந்த உவமைகள் வழியே இயேசு உணர்த்த விரும்பிய உண்மைகளையெல்லாம் பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களது எண்ணம் கவனம் எல்லாம் இயேசுவுக்கு உரிய மரியாதையை அவருக்கு வழங்கக்கூடாது என்பதில் மட்டுமே இருந்தது. அன்புள்ளங்களே, மத்தேயு நற்செய்தி 22 பிரிவிலிருந்து நமக்கு வழங்கப்பட்டுள்ள இன்றைய நற்செய்தியை மேலோட்டமாக பார்த்தால் எளிய ஒரு நிகழ்ச்சியைப் போல இது தெரிகின்றது. ஆனால் இந்த நிகழ்வின் பின்னணியில் புதைந்திருக்கும் அடுக்கடுக்கான பல அம்சங்களை அலசினால் பல உண்மைகளை, பல பாடங்களை நாம் பயில முடியும். முயல்வோம், வாருங்கள். அன்பு நெஞ்சங்களே, கடந்த 3 வாரங்களாக இயேசு கூறிய உவமைகள் மூலம் கசப்பான பல பாடங்கள் பரிசேயர்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பரிசேயர்கள் இயேசுவை எப்படியாவது வென்றுவிடும் வெறியில் மற்றொரு குழுவினரையும் தங்களோடு சேர்த்துக் கொள்கின்றனர். அவர்கள்தாம் ஏரோதியர்கள். பரிசேயர்களும் ஏரோதியர்களும் கொள்கை அளவில் எதிரிகள். யூதகுலத்தில் கடவுளுக்கு மிகவும் பிரமாணிக்கமாயிருப்பவர்கள் தாங்கள் மட்டுமே என்று எண்ணி வந்தவர்கள் பரிசேயர்கள். எனவே கடவுளின் அதிகாரத்திற்கு சவால் விடும் வகையில் அமைந்திருந்த ரோமைய ஆட்சியையும் பேரரசரான சீசரையும் முற்றிலும் வெறுத்தவர்கள் இந்த பரிசேயர்கள். ஏரோதியர்கள் இதற்கு முற்றிலும் மாறுபட்டவர்கள். சீசருக்கு சாமரம் வீசிய ஏரோதுடன் இணைந்து ரோமைய அரசுக்கு சாதகமாக பணிகள் செய்தவர்கள் இவர்கள். கொள்கையளவில் இருவேறு துருவங்களாக, ஜென்ம பகைவர்களாக இருந்த பரிசேயர்களும் ஏரோதியரும் சேர்ந்துவிட்டனர் என்று. காரணம், இவர்கள் இருவருக்கும் ஒரு பொதுவான எதிரி இருந்தார். அவர்தான் இயேசு. அன்புள்ளங்களே, அரசியல் உலகில் நண்பர்கள், எதிரிகள் என்பவர்களெல்லாம் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் மாறுபவர்கள் என்பதை நாம் இந்தியாவிலும் இன்னும் பிற நாடுகளிலும் பார்த்து வருகின்றோம். பாம்பும் கீரியும் போல ஒருவரை ஒருவர் அழிக்க ஆசைப்படும் அரசியல்வாதிகள் கரங்கள் கோர்த்து மேடைகளில் தோன்றுவதை பார்த்து நாம் பலமுறை வேதனையில் சிரித்திருக்கிறோம் அல்லவா? இப்படி ஒரு காட்சியை மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகின்றது இன்றைய நற்செய்தியின் முதல் வரிகள். ஏரோதியர்கள் முழுமையான அரசியல்வாதிகள், பரிசேயர்கள் தங்களை மதத் தலைவர்கள் என்று எண்ணி வந்தவர்கள். அரசியலும் மதமும் இணைந்து இயேசுவை ஒழிக்க திட்டமிடுகின்றன. அதிகாரத்தை, சுயநலத்தை காத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எழும்போது கொள்கைகளை மூட்டை கட்டி வைத்துவிடும் அரசியல் பச்சோந்திகளைப் போல நாமும் வாழ்வில் அவ்வப்போது நிறம் மாறுகிறோமா என்ற கேள்வியை இன்று எழுப்புவது அவசியம். ஒரு குறிப்பிட்ட ஆதாயத்திற்காக நம் உயர்ந்த கொள்கைகளை விட்டுக் கொடுத்த நேரங்கள் எத்தனை எத்தனை! குறிப்பிட்ட ஒருவரை பழிவாங்குவதற்காக நம் மானத்தையும் கௌரவத்தையும் அடமானம் வைத்த நேரங்கள் எத்தனை எத்தனை! இந்த கேள்விகளுக்கு விடை தேட நம் மனசாட்சியை அலசி பார்ப்போம். அன்பு நெஞ்சங்களே, கொள்கைகளை புறந்தள்ளிவிட்டு கூட்டணி சேர்ந்து வரும் பரிசேயர்கள் மற்றும் ஏரோதியர்களுடன் இயேசு மேற்கொண்ட உரையாடல் நமக்கு அடுத்த பாடம். நேர்மையுடன் செயல்பட முடியாத பரிசேயர்களும் ஏரோதியர்களும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வார்த்தைகளை பயன்படுத்தினர். இதற்கு முற்றிலும் மாறாக இயேசு நேரடியாகவே பேசினார். பணிவு என்ற ஆட்டுத்தோலை போர்த்தி இயேசுவை வேட்டையாட வந்திருந்த அந்த ஓநாய்களின் வெளிவேடத்தை கலைத்து இயேசு நேரடியாகவே இப்படி பேசினார்.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22. இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார்.
எனதருமை அன்புள்ளங்களே, வரி செலுத்த பயன்படுத்தப்பட்ட நாணயம், அந்த நாணயத்தை பார்த்த பின் இயேசு சொன்ன அந்த புகழ்மிக்க வார்த்தைகள் நமது மூன்றாவது சிந்தனையாக இன்று எடுத்துக்கொள்வோம். தினாரியம் என்ற அந்த நாணயத்தின் ஒருபுறம் ரோமைய பேரரசன் சீசரின் உருவமும், தெய்வீக அகுஸ்து சீசரின் மகன் திபேரியு சீசர் என்ற வார்த்தைகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. நாணயத்தின் மறுபக்கம் பாந்திஃபெக்ஸ் மாக்சிமஸ், அதாவது குருக்களுக்கெல்லாம் பெருங்குரு என்ற வார்த்தைகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு சீசர் தன்னை வெறும் அரசியல் தலைவனாக மட்டுமல்லாமல் மதத் தலைவனாகவும் கடவுளாகவும் காட்டுவதற்கு அந்த நாணயங்களை உருவாக்கியிருந்தான். சீசருக்கு வரி கொடுப்பதா வேண்டாமா என்று கேட்டவர்களிடம், சீசரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்த நாணயங்களை சீசருக்கு கொடுங்கள் என்று சொன்ன இயேசு அத்துடன் தன் பதிலை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்ன அதே மூச்சில் இயேசு கடவுளையும் தன் பதிலில் இணைத்தார். சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். இயேசு கூறிய இந்த வார்த்தைகள் பல வடிவங்களில் பல சூழல்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சீசரையும் கடவுளையும் இணைத்து இயேசு பேசியது அரசியலையும் மதத்தையும் இணைத்து சிந்திக்க நமக்கொரு வாய்ப்பை இன்று தந்துள்ளது. எனதருமை அன்புள்ளங்களே, மனித வரலாற்றில் மதமும் அரசியலும் மோதிக்கொண்ட காலங்கள் பல உள்ளன. கைகோர்த்து நடந்த காலங்களும் பல உள்ளன. மத நிறுவனங்களில் அரசியல் புகுந்துள்ளதையும் அரசியலுக்கு மத சாயங்கள் பூசப்படுவதையும் நாம் இப்போது அதிக அளவில் கண்டு வருகின்றோம். கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் என்று தங்களை மேடைகளில் பறைசாற்றும் அரசியல் தலைவர்களும் தேர்தல்கள் நெருங்கி வரும் நேரத்தில் மதத் தலைவர்களை சந்திப்பது, மத வழிபாடுகளில் ஈடுபடுவது என்று தங்கள் நிறத்தை மாற்றுவதை நாம் காண்கிறோம். அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இறைவனின் துணையை ஆசீரை நாடிச் செல்வதில் தவறு ஏதுமில்லை. ஆனால் இறைவனையும் இறைவனின் அடையாளங்கள் திருத்தலங்கள் ஆகியவற்றையும் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல்வாதிகள் எல்லாருமே ஆண்டவனின் சன்னதியில் முதலில் பணிவோடு நுழைவர். பிறகு அந்த ஆண்டவனை பீடங்களிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு தங்களையே பீடங்களில் ஏற்றிக்கொள்வர். தன்னையே கடவுளாக்கிக் கொண்ட சீசரின் காலம் முதல் அரசியல்வாதிகளை பீடித்துள்ள இந்த வியாதி இன்னும் நீங்கவில்லை அன்பர்களே. இவ்விதம் அரசியலுக்கு மதசாயம் பூசப்படுவது வரலாற்றின் ஒரு பக்கம் என்றால், மதங்களில் மத நிறுவனங்களில் அரசியலை கலப்பது வரலாற்றின் மறுபக்கம். மதத்தில் அரசியலை கலந்த பரிசேயர்களும் யூத மதத் தலைவர்களும் தங்கள் அதிகாரத்திற்கு சவாலாக வந்த ரோமைய அரசையாகிலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தனர். ஆனால் எங்கிருந்தோ வந்த இயேசுவை தங்கள் பரம எதிரியாக கருதினர். அவரை பழித்தீர்க்கும் வெறியில் இருந்தனர். இயேசுவை ஒழித்துவிட அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அரசியல்வாதிகளின் நாடகங்களையும் விஞ்சின. இதற்காக ஏரோதியர்கள் போன்ற தங்கள் எதிரிகளோடும் சமரசம் செய்து கொண்டனர். அன்புள்ளங்களே, மதமும் அரசியலும் கலந்த இந்த வரலாறு இன்றும் தொடர்கின்றது. இந்தச் சூழலில் நமக்கு இன்று இயேசு கூறும் இந்த வார்த்தைகள் மிகவும் தெளிவாக ஒலிக்கின்றன. சீசரின் உருவம் பதித்த நாணயத்தை சீசருக்கு தருவது போல, கடவுளின் உருவம் பதிந்துள்ள நம்மை கடவுளுக்கு வழங்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். சீசருக்குரியதை, இந்த உலகிற்கு உரியதை நாம் வழங்கித்தான் ஆக வேண்டும். அது நமது கடமை. ஆனால் அத்துடன் நம் வாழ்வு, கடமை எல்லாம் முடிந்து விடுவதில்லை. சீசரையும் இந்த உலகத்தையும் தாண்டிய இறைவன் இருக்கின்றார். அவருக்கு உரியதையும் நாம் வழங்க வேண்டும் என்று இயேசு நம்மிடம் இன்று சவால் விடுகின்றார். நம்முடைய பதில் என்ன?
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.